ஓம் சாந்தி. 10/2/2026. இனிமையான குழந்தைகளே, கடவுள் உங்களுடைய நண்பனாக இருக்கிறார், ராவணன் எதிரியாக இருக்கிறார். எனவே நீங்கள் கடவுளை நேசிக்கிறீர்கள், மேலும் ராவணனை எரிக்கிறீர்கள். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு அநேகருடைய ஆசீர்வாதங்கள் இயல்பாகவே கிடைத்துக் கொண்டே இருக்கும்? பதில்: எந்த குழந்தைகள் நினைவில் இருந்து தானும் தூய்மையாகி மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்குகிறார்களோ அவர்களுக்கு அநேகருடைய ஆசீர்வாதம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அவர்கள் மிகவும் உயர்ந்த பதவியை அடைகிறார்கள். தந்தை, குழந்தைகளாகிய உங்களுக்கு சிறந்தவர்களாக ஆவதற்கு ஒரே ஒரு ஸ்ரீமத் கொடுக்கிறார். குழந்தைகளே, எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யாமல் என்னை நினைவு செய்யுங்கள். பாடல் கடைசியில் அந்த நாளும் வந்தது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தியின் அர்த்தத்தை ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார். ஓம் என்றால் நான் ஆத்மா ஆவேன், மேலும் இது என்னுடைய சரீரம் ஆகும். ஆத்மா கண்ணுக்கு தென்படுவது இல்லை. ஆத்மாவில்தான் நல்லது அல்லது தீய சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. ஆத்மாவில்தான் மனம் புத்தி உள்ளது. ஷரீரத்தில் புத்தி இல்லை, முக்கியமானது ஆத்மா. ஷரீரமோ என்னுடையது ஆகும். ஆத்மாவை யாருமே பார்க்க முடியாது. ஷரீரத்தை ஆத்மா பார்க்கிறது, ஆத்மாவை ஷரீரம் பார்க்க முடியாது. ஆத்மா வெளியேறி விடும்பொழுது ஷரீரம் ஜடமாகி விடுகிறது. ஆத்மாவை பார்க்க முடியாது, ஷரீரம்தான் பார்க்கப்படுகிறது. அதே போல ஆத்மாவின் தந்தையை ஓ இறை தந்தையே என்று கூறுகிறார்கள். அவரும் கூட கண்களுக்கு தென்படுவது இல்லை. அவரை புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சகோதரர்கள் ஆவோம். ஷரீரத்தில் வரும்பொழுது இவர்கள் சகோதர சகோதரர்கள் ஆவார்கள், இவர்கள் சகோதர சகோதரிகள் ஆவார்கள் என்று கூறுவார்கள். ஆத்மாக்களோ அனைவரும் சகோதர சகோதரர்களே ஆவார்கள். ஆத்மாக்களின் தந்தை பரமபிதா பரமாத்மா ஸ்தூல சகோதர சகோதரிகள் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியும். ஆத்மாக்களின் தந்தை ஒருவர் ஆவார், அவரை பார்க்க முடியாது. எனவே இப்பொழுது தந்தை பழைய உலகத்தை புதியதாக ஆக்க வந்துள்ளார். சத்தியுகம் புதிய உலகமாக இருந்தது, இப்பொழுது பழைய உலகம் கலியுகமாக இருக்கிறது. இது இப்பொழுது மாற வேண்டியுள்ளது. பழைய உலகம் முடிந்து போய் விட வேண்டும் அல்லவா? பழைய வீடு அழிந்து புதிய வீடு அமைகிறது அல்லவா? அதே போல இந்த பழைய உலகம் கூட அழிய போகிறது. சத்தியுகத்திற்கு பின்னால் பிறகு த்ரேதா துவாபர கலியுகம், பிறகு சத்தியுகம் அவசியம் வரப்போகிறது. உலகத்தின் சரித்திரம் பூகோளம் மீண்டும் நடைபெற உள்ளது. சத்தியுகத்தில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருக்கும். சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சம், அதற்கு முறையே லக்ஷ்மி நாராயணர் பரம்பரை, ராமர் சீதையின் பரம்பரை என்பார்கள். இது சுலபம்தானே. பிறகு துவாபரம் கலியுகத்தில் மற்ற தர்மங்கள் வருகின்றன. பிறகு தூய்மையாக இருந்த தேவதைகள் தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இதற்கு ராவண ராஜ்யம் என்று கூறப்படுகிறது. ராவணனை வருடா வருடம் எரித்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் எரிந்து போவதே இல்லை. மீண்டும் மீண்டும் எரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இவன் அனைவரையும் விட பெரிய எதிரி. எனவே ராவணனை எரிப்பதற்கான வழக்கம் உள்ளது. பாரதத்தின் முதல் எதிரி யார், பின்னர் முதல் நண்பர் யார்? எப்பொழுதும் சுகம் அளிக்கும் இறைவனாவார், இறை நண்பன் என்று கூறுகிறார்கள் அல்லவா? இது பற்றி ஒரு கதை கூட உள்ளது. இறை நண்பன் ஆவார், ராவணன் எதிரியாவார். நண்பனாக இருக்கும் இறைவனை ஒரு பொழுதும் எரிக்க மாட்டார்கள். ராவணன் எதிரியாவார். எனவே 10 தலை உடைய ராவணனை உருவாக்கி வருடா வருடம் எரிக்கின்றார்கள். காந்தியடிகள் கூட எங்களுக்கு ராமராஜ்யம் வேண்டும் என்று என்று கூறிக்கொண்டிருந்தார். ராமராஜ்யத்தில் சுகம் இருக்கும், ராவண ராஜ்யத்தில் துக்கம் இருக்கும். இப்பொழுது இதை யார் புரிய வைக்கிறார்கள்? பதீத பாவன சிவதந்தை பிரம்மா மூத்த சகோதரர் ஆவார். பாபா எப்பொழுதும் பாப் தாதா என்று கையெழுத்திடுகிறார். பிரஜாபிதா பிரம்மா அனைவருடையவர் ஆகிவிடுகிறார். அவருக்கு ஆதாம் என்று கூறப்படுகிறது. அவருக்கு கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று கூறப்படுகிறது. மனித சிருஷ்டியின் பிரஜாபிதா, பிரஜாபிதா பிரம்மா மூலமாக பிராமணர்கள் படைக்கப்படுகிறார்கள். பிறகு பிராமணர்கள் தேவதைகள் ஆகிறார்கள். தேவதைகள் பிறகு சத்திரியர் வைஷ்யர் சூத்ரராக ஆகிவிடுகிறார்கள். இவருக்கு பிரஜாபிதா பிரம்மா என்று கூறப்படுகிறது. மனித சிருஷ்டிக்கு அவரே பெரியவர் ஆவார். பிரஜாபிதா பிரம்மாவிற்கு எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள்? பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். இவர் சாக்கார பாபா ஆவார். சிவ பாபா நிராகார பாபா ஆவார். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக புதிய மனித சிருஷ்டியை படைக்கிறார் என்று பாடப்படுகிறது. இப்பொழுது இது உங்களுடைய பழைய சட்டை. இது தூய்மையற்ற உலகமாக ராவண ராஜ்யமாக உள்ளது. இப்பொழுது ராவணனுடைய அசுர உலகம் முடிந்து போய்விடும். அதற்காகத்தான் இந்த மகாபாரத யுத்தம் உள்ளது. பிறகு சத்தியுகத்தில் இந்த ராவணன் என்ற எதிரியை யாரும் எரிக்கவே மாட்டார்கள். ராவணன் இருக்கவே மாட்டான். ராவணன் தான் துக்கத்தின் உலகத்தை அமைத்துள்ளான். அப்படியின்றி யாரிடம் அதிகமான பணம் இருக்கிறதோ, பெரிய பெரிய அரண்மனை இருக்கிறதோ, அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்பது அல்ல. ஒருவரிடம் எவ்வளவு கோடி இருந்தாலும் சரி, ஆனால் இவை எல்லாமே மண்ணோடு மண்ணாக போக போகிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். புதிய உலகத்தில் புது சுரங்கங்கள் வெளிப்படுகின்றன. அதன் மூலம் புதிய உலகத்தில் அரண்மனைகள் ஆகியவை முழுவதும் அமைக்கப்பட்டு விடுகின்றன. இந்த பழைய உலகம் இப்பொழுது முடிய போகிறது. மனிதர்கள் சத்கதியை அடைய பக்தி செய்கிறார்கள். எங்களை தூய்மையாக ஆக்குங்கள், நாம் விகாரி ஆகிவிட்டுள்ளோம். விகாரி என்று தூய்மையற்றவர்களுக்கு கூறப்படுகிறது. சத்தியுகத்தில் இருப்பவர்கள் முழுமையான நிர்விகாரமானவர்கள். அங்கு குழந்தைகள் யோக பலத்தினால் பிறக்கிறார்கள். அங்கு விகாரம் இருப்பதே இல்லை. தேக அபிமானமும் கிடையாது. காமம் கோபம் என்ற ஐந்து விகாரம் இருப்பதே இல்லை. எனவே அங்கு ஒரு பொழுதும் ராவணனை எரிப்பதே இல்லை. இங்கோ ராவண ராஜ்யம் ஆகும். இப்பொழுது நீங்கள் தூய்மையாகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இந்த தூய்மையற்ற உலகம் முடிய போகிறது. யார் ஸ்ரீமத் படி தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்களே தந்தையின் வழிபடி நடந்து உலக அரசாட்சியின் ஆஸ்தியை பெறுகிறார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்ததல்லவா? இப்பொழுது ராவண ராஜ்யம் உள்ளது. அது முடிய போகிறது. சத்யுக ராமராஜ்யம் ஸ்தாபனையாக போகிறது. தில்லி சத்தியுகத்தில் ஸ்வர்கமாக இருந்தது. தில்லிதான் பீடமாக இருந்தது. ராவண ராஜ்யத்தில் கூட தில்லி தலைநகரமாகும். ராமராஜ்யத்தில் கூட தில்லிதான் தலைநகரமாக இருக்கும். ஆனால் ராமராஜ்யத்தில் வைர வைடூரியங்களின் அரண்மனை இருந்தது. ஏராளமான சுகம் இருந்தது. இப்பொழுது தந்தை கூறுகிறார், நீங்கள் உலக ராஜ்யத்தை இழந்துள்ளீர்கள். நான் மீண்டும் உங்களுக்கு அளிக்கின்றேன். நீங்கள் என்னுடைய வழிபடி நடங்கள். சிறந்தவர்களாக ஆக வேண்டும் என்றால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். வேறு எந்த தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். நீங்கள் என்னிடம் வந்து விடுவீர்கள். எனது கழுத்தின் மாலையாக ஆகி பிறகு விஷ்ணுவின் மாலை ஆகிவிடுவீர்கள். மாலையின் மேலே இருப்பது நான். பிறகு பிரம்மா சரஸ்வதி அவர்கள் சத்தியுகத்தின் மகாராஜா மகாராணி ஆகிறார்கள். அவர்களுடையது பிறகு முழு மாலை ஆகும். அவர்கள் பின்னால் வரிசைப்படியாக சிம்மாசனத்தில் அமர்கிறார்கள். அவர்கள், நான் இந்த பாரதத்தை இந்த பிரம்மா சரஸ்வதி மற்றும் பிராமணர்கள் மூலமாக சொர்க்கமாக ஆக்குகிறேன். யார் அதிகமாக உழைக்கிறார்களோ அவர்களுடையதுதான் பிறகு நினைவு சின்னமாக அமைகிறது. அது ருத்ரமாலையாகும். மேலும் அது விஷ்ணுவின் மாலை. ருத்ரமாலை ஆத்மாக்களினுடையது, விஷ்ணுவின் மாலை மனிதர்களினுடையது. ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய இடம் நிராகார பரம்தாமம், அதற்கு பிரம்மாண்டம் என்று கூறுகிறார்கள். ஆத்மா ஒன்றும் முட்டை போல இருப்பது கிடையாது. ஆத்மா புள்ளியாக உள்ளது. ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் இனிமையான இல்லத்தில் இருப்பவர்கள். தந்தையுடன் கூட ஆத்மாக்களாகிய நாம் இருக்கிறோம். அது முக்தி தாமம். மனிதர்கள் முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் ஒருவர் கூட திரும்பிச் செல்ல முடியாது. அனைவரும் பாகத்தை நடிக்க வந்தே ஆக வேண்டும். அதுவரை தந்தை உங்களை தயார் செய்வித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்றால் பிறகு யாரெல்லாம் ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் வந்து விடுவார்கள். பிறகு முடிந்து போய்விடும். நீங்கள் புதிய உலகத்தில் ஆட்சி செய்வீர்கள். பிறகு வரிசைப்படியாக சக்கரம் நடக்கும். பாடலில் கேட்டீர்கள் அல்லவா, கடைசியில் அந்த நாளும் வந்தது. இப்பொழுது நரகவாசிகளாக இருக்கும் பாரதவாசிகள் மீண்டும் சொர்க்கவாசி ஆகிவிடுவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். மிகவும் குறைவாக புரிய வைக்க வேண்டும். அப்பா மற்றும் ஆஸ்தி, ஆத்மாவிற்கு அரசாட்சி கிடைத்து விடுகிறது. நான் அதே ராஜ்யத்தை மீண்டும் உருவாக்குகிறேன் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். நீங்கள் 84 பிறவிகள் அனுபவித்து இப்பொழுது தூய்மையற்றவராக ஆகிவிட்டுள்ளீர்கள். ராவணன் தூய்மையற்றவராக ஆக்கிவிட்டுள்ளான். பிறகு யார் தூய்மையாக ஆக்குகிறார்? இறைவன். அவரை பதீத பாவனர் என்று கூறுகிறார்கள். நீங்கள் எப்படி தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக, தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்றவர்களாக ஆகிறீர்கள்? அந்த முழு சரித்திரம் பூகோளம் திரும்பவும் நடைபெறும். இந்த விநாசம் இதற்காகத்தான் இருக்கிறது. பிரம்மாவின் ஆயுள் சாஸ்திரங்களில் 100 வருடங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இவர் பிரம்மா ஆவார். இவருக்குள் தந்தை அமர்ந்து ஆஸ்தி அளிக்கிறார். அவருடைய சரீரம் கூட விடுபட்டுவிடும். ஆத்மாக்களின் தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார், மனிதர்கள் மனிதர்களை தூய்மையாக ஆக்க முடியாது. தேவதைகள் ஒரு பொழுதும் விகாரத்தினால் பிறப்பது இல்லை. அனைவரும் மறுபிறவியை எடுத்துக்கொண்டே வருகிறார்கள் அல்லவா. தந்தை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் வகையில் எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். தந்தை முழு மனித குலத்தின் அதிர்ஷ்டத்தை எழுப்புவதற்காக வருகிறார். அனைவரும் தூய்மையற்ற துக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஐயோ ஐயோ என்ற கதறலுடன் அழிவு ஏற்பட்டுவிடும். எனவே தந்தை கூறுகிறார், ஐயோ ஐயோ என்பதற்கு முன்னதாக எல்லையற்ற தந்தையாகிய என்னிடமிருந்த ஆஸ்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் பார்க்கும் இந்த உலகத்தில் அனைத்தும் முடிந்து போய்விடும். பாரதத்தின் வீழ்ச்சி, பாரதத்தின் உயர்ச்சி, சொர்க்கத்தில் யார் யார் ஆட்சி புரிகிறார்கள், தந்தை வந்து புரிய வைக்கிறார். பாரதத்தின் உயர்வு தேவதைகளின் ராஜ்யம், பாரதத்தின் வீழ்ச்சி ராவண ராஜ்யம். இப்பொழுது புதிய உலகம் அமைந்து கொண்டிருக்கிறது. புதிய உலகத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக தந்தையிடம் படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். எவ்வளவு சுலபமானது! இது மனிதனிலிருந்து தேவதையாவதற்கான படிப்பு. இதை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த தர்மம் எப்பொழுது வருகிறது? துவாபர யுகத்திற்கு பின்னால் அநேக தர்மங்கள் வருகின்றன. முதலில் சுகத்தை அனுபவிக்கிறார்கள், பிறகு துக்கம். இந்த முழு சக்கரத்தை புத்தியில் பதிய வைக்க வேண்டியுள்ளது. இதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி, மகாராஜா, மகாராணி ஆகிறீர்கள். அப்பா மற்றும் ஆஸ்தியை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அழிவு ஏற்படத்தான் போகிறது. எவ்வளவு குழப்பம் ஏற்பட்டுவிடும் என்றால் வெளிநாட்டில் இருந்து கூட வர முடியாமல் போய்விடும். எனவே பாரத பூமி அனைத்தையும் விட உத்தமமானது என்று தந்தை புரிய வைக்கிறார். கடுமையான யுத்தம் ஏற்பட்டது என்றால் பிறகு அங்கு இருப்பவர்கள் அங்கேயே இருந்து விடுவார்கள். 50-60 லட்சம் கொடுத்தாலும் கூட வருவது கடினமாக இருக்கும். பாரத பூமி அனைத்தையும் விட உத்தமமானது. இங்கு தந்தை வந்து அவதரிக்கிறார். சிவ ஜெயந்தி கூட இங்கு கொண்டாடப்படுகிறது. இறை தந்தை வந்து விடுவிக்கிறார். எனவே இப்பேற்பட்ட தந்தையை வணங்க வேண்டும். அவருக்குதான் ஜெயந்தியை கொண்டாட வேண்டும். அந்த தந்தை இங்கு பாரதத்தில் வந்து அனைவரையும் தூய்மையாக ஆக்குகிறார். எனவே இது அனைத்தையும் விட பெரிய தீர்த்த ஸ்தலமாக உள்ளது. அனைவரையும் கீழான நிலையிலிருந்து விடுவித்து சத்கதியை அளிக்கிறார். இவ்வாறு நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. நமது பாபா நமக்கு இந்த சரீரத்தின் மூலமாக இந்த ரகசியத்தை புரிய வைத்துக் இருக்கிறார் என்பதை இப்பொழுது ஆத்மாக்களாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரத்தின் மூலமாக கேட்கிறோம். ஆத்ம உணர்வுடையவராக ஆக வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் துரு நீங்கிக் கொண்டே போகும். மேலும் நீங்கள் தூய்மையாக ஆகி தந்தையிடம் வந்து விடுவீர்கள். எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு தூய்மையாக ஆவீர்கள். மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்கினீர்கள் என்றால் அநேகரின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். உயர்ந்த பதவியை அடைந்து விடுவீர்கள். எனவே ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்படுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, ஸ்ரீமத் படி தூய்மையாக ஆகி ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் வழிபடி நடந்து உலக அரசாட்சியை பெற வேண்டும். தந்தைக்கு சமமாக துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிப்பவராக வேண்டும். மனிதனை தேவதையாக ஆக்கும் இந்த படிப்பை எப்பொழுதும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அனைவரையும் தனக்கு சமமாக ஆக்கும் சேவை செய்து ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். வரதானம், நன்மை செய்யும் உள்ளுணர்வு மற்றும் சுப சிந்தனையாளரின் உணர்வு மூலமாக உலக நன்மைக்கு கருவியாக ஆகிவிடக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக. விளக்கம்: யார் அனைவரின் மீதும் நன்மையின் உள்ளுணர்வு மற்றும் சுப சிந்தனையாளரின் உணர்வுடன் இருப்பார்களோ அவர்கள் தீவிர முயற்சியாளர். யாராவது திரும்ப திரும்ப வீழ்த்துவதற்கு முயற்சி செய்தாலும் சரி, மனதை நிலை குலையுமாறு செய்தாலும் சரி, தடை ரூபமானாலும் சரி, பிறகு உங்களுக்கு அவர் மீது எப்பொழுதும் சுப சிந்தனையின் ஆடாத உணர்வு இருக்க வேண்டும். விஷயத்தின் காரணமாக உணர்வு மாறிவிடக்கூடாது. ஒவ்வொரு நிலையிலும் உள்ளுணர்வு மற்றும் பாவம் யதார்த்தமானதாக சரியானதாக இருந்தது என்றால் உங்கள் மீது அதன் தாக்கம் ஏற்படாது. பிறகு எந்த ஒரு வீணான விஷயங்களும் கண்களுக்கு புலப்படவே செய்யாது. நேரம் சேமிப்பாகிவிடும். இதுதான் உலக நன்மை செய்பவரின் நிலை. ஸ்லோகன்: திருப்தி வாழ்க்கையின் அலங்காரம். எனவே திருப்தியின் மணியாக இருந்து எப்பொழுதும் திருப்தியாக இருங்கள் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். அவ்யக்த சமிஞ்சை ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் சிறப்புகள் மூலம் வெற்றி நிரம்பியவராகுக. ஒரு வழி என்றால் ஒற்றுமையின் சூழ்நிலையை அமைத்து வைப்பதற்காக உள்ளடக்கும் சக்தியை கடைபிடியுங்கள். வேற்றுமையை உள்ளடக்குங்கள். ஒவ்வொருவருடைய சிறப்பை பாருங்கள். குறைகளை பார்க்கவே கூடாது. எப்படி நிலா அல்லது சூரியனுக்கு கிரகணம் பிடிக்கும் பொழுது கிரகணத்தை பார்த்தால் கிரகச்சாரம் ஏற்பட்டு விடும் என்று கூறுகிறார்கள். எனவே பிறருடைய குறை கூட கிரகணம். அதை ஒரு பொழுதும் பார்க்காதீர்கள். ஓம் சாந்தி.